الله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فاجعلهم كأسف مأكول صدق الله العظيم على وجه أرلال نكري إلا دعن بالا ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவினுடைய உயரிய பேரை கூறி என்னுடைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாஉத் தாபிஈன்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேர காலத்துக்கு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமான ஒரு கடமையை தந்திருக்கிறான். அது என்ன கடமை என்றால், ஐம்பெரும் கடமைகளிலே மிக முக்கியமான ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில கடமைகளை பொறுத்த வகையிலே ஆயுளே ஒரு தடவையாவது செய்ய வேண்டிய கடமை. தொழுகையை பொறுத்த வகையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தொழுது வர வேண்டும். அது நாளாந்தம் செய்யக்கூடிய, இரவு பகல் செய்யக்கூடிய ஒரு வணக்கம், ஒரு கடமை. நோன்பை எடுத்துக்கொண்டால் வருடத்திலே ஒரு மாதம் நாங்கள் பல்லான நோன்பை நோக்க வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது போன்ற ஹஜ்ஜுடைய கடமையை நாம் எடுத்துக்கொண்டால் வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஆயுள்ளே ஒரு தடவையாவது தன்னுடைய பரவான ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு மேலதிகமாக அவர்கள் ஹஜ் செய்தால் அது சுன்னத்துடைய ஹஜ்ஜாக, அது சுன்னாவாக இருக்கும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஹஜ்ஜுடைய காலம் என்பதனால் மக்கா மதீனாவுடைய சிறப்புகள், அந்த நகரை சென்றடையக்கூடிய யாத்திரைகளுடைய சிறப்புகள், அதே போன்று கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஆவலோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள், போவதற்கு நியத்து வைத்தவர்கள் இந்த நாட்டிலே ஏராளமானவர் இருப்பார்கள். எனவே அவர்கள் செய்யக்கூடிய அமல் போன்றவைகளை இன்றைய ஹுதுபாவிலே உங்களோடு பார்ப்பது காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதி அப்படியான சில விடயங்களை உங்களோடு கதைத்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது. இது ஹஜ்ஜுடைய காலம். துல்காதாவுடைய இறுதி பகுதியிலே இருந்து ஹஜ்ஜுடைய பகுதி, ஹஜ்ஜுடைய கடமை ஆரம்பிக்கிறது. ஹஜ்ஜுடைய கடமைக்காக மக்கள் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். இலங்கையிலே இந்த வருடம் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே 1585 பேருக்கு செல்ல முடியும் என்று அரசாங்கத்தினால் எங்களுக்கு, அதாவது வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகையாக இருக்கிறது. இந்த வருடம் 1585 பேருக்கு ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்ற இலங்கையிலிருந்து செல்ல முடியும். என்றாயினும் பொருளாதார நெருக்கடி, நாட்டினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டோ இதுவரையும் தங்களுடைய பயணத்தை உறுதி செய்த யாத்திரைகள் 968 யாத்திரைகள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதலாவது விமானம், முதலாவது குழு ஹஜ்ஜுக்காக இந்த மாதம் 28ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இங்கிருந்து புறப்பட இருக்கிறது. இரண்டாவது குழு அதே போன்று 30ஆம் தேதியும், மூன்றாவது குழு 2ஆம் தேதியும், இப்படியே கட்டம் கட்டமாக அந்த மதீனா சவுதி நகரை அண்மிக்க இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் ஒரு நபருக்கு சுமாராக 20-25 லட்சத்துக்கு இடைப்பட்ட ஒரு பணத்தொகை தேவைப்படுகிறது. சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அண்மை காலங்களில் கூட மிக குறைவான ஒரு கணக்காக இருந்தாலும் இது குறுகிய ஒரு காலத்துக்குள்ளே இந்த தொகை அதிகரித்திருக்கிறது. அதாவது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில பெரியார்களை, சில முன்னால் வாழ்ந்த அனுபவசாலிகளை கேட்டு பாருங்கள், 1 லட்சத்துக்கும் குறைவான பணம் கொடுத்து தன்னுடைய பரவான ஹஜ்ஜை நிறைவேற்றிய எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய சொந்தக்காரர்கள், எங்களுடைய மாமி மாமாக்கள், எங்களுடைய சாச்சா பெரியப்பா, இப்படி உறவுகளை கொஞ்சம் விசாரித்து பாருங்கள், 1 லட்சத்துக்கு குறைவான பணத்தை கொடுத்து பரவான ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்கள் இன்னும் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ் என்ற கடமை இன்று மிக சிரமமான ஒரு கடமையாக மாறி இருந்தாலும் ஆனால் மக்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதை கைவிடவில்லை. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த ஹாஜிகளுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் பல மடங்கு கூலிகளை கொடுக்க வேண்டும். கொடுத்த பல ரூபாய்கள் பல மடங்காக இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் கிடைக்க வேண்டும். அவருடைய ஹஜ் ஹஜ்ஜே மக்ரூஹாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக வேண்டும் என இந்த இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் செல்லக்கூடிய ஒவ்வொரு யாத்திரைகளுக்கும் கேட்டுக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நாட்டுடைய நிலைமை எங்களுக்கு தெரியும். நாடு மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பணம் இருந்தும் பொருளை வாங்கிக் கொள்ள இயலாத நிலை. கண்ணியமானவர்களை பொருள் இருந்தாலும் பல மனுஷியாளங்கள் நாங்கள் அங்கே அதாவது போலிலே நின்று சில பொருட்களை வாங்க வேண்டிய நிலை. இப்படியான ஒரு நிலையிலே இந்த நாடு இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு யாத்திரைகளும் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், எல்லோரும் இந்த நாட்டுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தியுங்கள், இந்த நாட்டுக்காக அதிகமாக துவா செய்யுங்கள். நாட்டுடைய வளங்கள் வளர்க்கப்பட வேண்டும், நாட்டுடைய பொருளாதாரம் வளர வேண்டும், இந்த நாட்டிலே மக்கள் சமத்துவமாக நிம்மதியாக அமைதியான முறையில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையோடு இந்த நாட்டிலே மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளும் துஆ செய்து கொள்ளுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜாஜு அல் உம்மார் வக்துல்லாஹ். அதாவது ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளும் அதே உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்கள். அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள்வான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்து ஒரு துவா கேட்டால் அல்லாஹ்வுடைய கைகளை வெறும் கையாக ஆக்க மாட்டான். அப்படி பெருமதியான துவா தான் ஹாஜிகள் உம்ரா செய்யக்கூடிய துவாவாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹஜ்ஜுடைய கடமைக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு யாத்திரைகள் இந்த நாட்டுக்காக, அதாவது மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள், அந்த எல்லா இடங்களிலும் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள் தான். அரபாவுடைய மைதானம், அதே முஸ்தலிபா, கண்ணியமானவர்களே மினா, ஜம்ஜம் நீரை குடித்ததுக்கு பின்னால் மக்காம இப்ராஹிம் போன்ற முக்கியமான இடங்களிலே நாங்கள் இந்த நாட்டுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி இஸ்திகஃபார்கள் சலவாத்துகளை சொன்னதுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே இந்த நாட்டுக்காக கொஞ்ச நேரம் உங்களுடைய அந்த பயணங்கள்ல நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்க அன்பானவர்களே. அது இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கிறது. நானும் நீங்களும் யோசிக்கிறோம், இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்று யோசிக்கிறோம். இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நானும் நீங்களும் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, நாங்கள் பிறந்தது யாரோ ஒருவர் கட்டிய வைத்தியசாலையிலே, நாங்கள் படித்தது யாரோ ஒருவர் கட்டிய பாடசாலையிலே, நாங்கள் கல்வி கட்டது மேலதிகள் படிப்புகளை யாரோ ஒரு வந்த சமூகத்துக்காக உருவாக்கி விட்டு சென்ற ஒரு பல்கலைக்கழகத்திலே. எனவே இந்த நாடு நமக்கு ஏராளமான சலுகைகளை தந்து கொண்டிருக்கிறது. அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, வைத்திய துறை எடுத்து பாருங்கள், எந்த அளவு இந்த நாட்டிலே எங்களுக்கு சலுகை அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் பல லட்சம் ரூபாய்களை இந்த அரசாங்கம், அந்த அரசு, இந்த நாடு எங்களுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறது. தனித்தனி நோய்களுக்கு தனியான வைத்தியசாலை, விபத்திலே சிக்கக்கூடியவர்களுக்கு புரளியிலே தனியான வைத்தியசாலை, கண்ணியமானவர்களே புற்று நோயாளுக்கு மகரகமையிலே தனியான வைத்தியசாலை, இப்படி தனித்தனி நோய்களுக்கு தனியான வைத்தியசாலை இருக்கின்ற அளவுக்கு நாட்டினுடைய சுகாதார சேவை பரந்ததாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கல்வித்துறை எடுத்து பாருங்கள், பாடசாலை கல்வி முதல் பல்கலைக்கழகத்துடைய கல்வி வரைக்கும் இலவசமாக நாங்கள் கல்வியை கற்கிறோம். அன்பானவர்கள், எனவே இந்த நாட்டுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு யாத்திரைகளும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, ஹஜ் யாத்திரைகள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு துவா செய்வார்கள். இந்த தவறு அவருடைய, இந்த தகவல், இந்த மெசேஜ் அவருடைய காதுகளுக்கு எட்டினோதோ இல்லையோ, நிச்சயமாக செல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜாஜிகள் இந்த நாட்டுக்காக துவா செய்வார்கள். ஏனையவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால், இந்த நாட்டுக்காக, இலங்கை என்ற இந்த திருநாட்டுக்காக, மூமின மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ வேண்டும், மீண்டும் இந்த நாட்டிலே சமத்துவமாக மனிதர்கள் ஒன்று கூட வேண்டும், ஒன்றாக இந்த நாட்டிலே மக்கள் பிரச்சனை இல்லாமல் சமரசமான முறையிலே வாழ வேண்டுவதற்காக வேண்டி அதிகமாக பிரார்த்தியுங்கள் அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, இந்த ஹாஜிகள் எப்படி சிரமப்பட்டு அவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்களோ, அந்த ஹாஜிகளுக்காக இந்த நாட்டிலே தங்கியிருக்கின்றவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்து ஹஜ்ஜிக்கு போகாம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் துவா செய்யுங்கள். சாதாரணமான ஒரு ஈமான் அல்ல, சாதாரணமான ஒரு தியாகம் அல்ல, 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகையை கொடுத்து ஹஜ்ஜிக்கு போவதா இருந்தா எவ்வளவு பெரிய ஈமான், எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய நம்பிக்கை வேணும்பானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்து அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகின்றார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்கள், அல்லாஹ் கொடுத்தால் மீண்டும் கொடுப்பவன், அல்லாஹ் கொடுத்தால் மீண்டும் கொடுத்ததை கொடுப்பவன், கொடுத்ததை விட பல மடங்கு அல்லாஹ் கொடுப்பவன். நாங்கள் 1 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 10 ரூபாய் எங்களுக்கு தருகிறான், நாங்கள் 10 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 100 ரூபாய் எங்களுக்கு தருகிறான், நாங்கள் 100 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 1000 ரூபாய் எங்களுக்கு தருகிறான். கண்ணியமானவர்களே, இப்படி நாங்கள் கொஞ்சம் கொடுத்தா அல்லாஹ் அதே மாதிரி அல்ல, அதை விட அதிகமாக தருகிறான். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் செலவழிக்க கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அன்பானவர்களே, அது அவருடைய சேமிப்பு தான். நிச்சயமாக அது மறுமையிலே கிடைக்கும், அதை விட பல மடங்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் அந்த ஹாஜிகளுக்கு என்னென்ன நலவுகளை கொடுப்பதாக வாதா பண்ணிருக்கிறானோ, அந்த நலவுகளுக்கு சொந்தக்காராக நிச்சயமாக அந்த ஹாஜிகளை அல்லாஹ் ஆக்குவான். எனவே அந்த ஹாஜிகளுடைய பொருளாதார விடயங்கள், அவருடைய பயணங்கள் எழுகுவதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொள்ளுங்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்த விடயம் எங்களுக்கு தெரியும், அந்த ஹாஜிகள் முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த மக்கா மதீனாவுடைய சிறப்பு. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மக்கா என்ற பூமி இருக்குதே, அது ஒரு புனிதமான பூமி. இன்ன அவ்வல பைத்தி மூதியாலின் அல்லதி பிபக்கத முபாரக வஹுதல்லில் ஆலமீன். பரிசுத்த அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுவை வணங்குவதற்கு, அல்லாஹுக்காக சிரம் அடைவதற்கு அந்த பூமியிலே அமைக்கப்பட்ட முதல் பள்ளி வாயில் அந்த மஸ்ஜிதுல் ஹராம். அங்கே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த பூமியை புனிதமான பூமியாக ஆக்கியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே தொடர்ந்து சொல்கின்ற போது, அந்த பூமிக்குள்ளே நுழையக்கூடியவர்கள் அபயம் அளிக்கப்பட்டவர்களாக, அமைதியானவர்களாக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அவர்கள் வந்து விடுகிறார்கள். அடியார்களால் எந்த தீங்கும் அவர்களுக்கு செய்ய முடியாது. எந்த அளவென்றால் ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது ஹரமுடைய எல்லைக்குள்ளே ஒரு புல்லை கூட புடுங்க முடியாது, மிருகங்களை வேட்டையாட முடியாது. அது மாத்திரமல்ல, ஏதாவது விழுப்பொருட்கள் இருந்தால், ஒருவருடைய பாட்டா விழுந்திருக்கிறது, அதை கூட எங்களுக்கு எடுத்து பாவிக்க முடியாது. அப்படி பெருமதியான ஒரு பூமி தான் அந்த ஹரமுடைய பூமி. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தை ஹத்தாபை கொலை செய்து வரையும் ஹரத்துக்குள்ளே கண்டால், ஹரத்திலிருந்து வெளியே வரும் வரை அவரை நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். இது அல்லாஹ்வால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே உள்ள ஒரு இடம்தான் ஹரம் என்று ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி பெருமதியான ஒரு பூமி தான் மக்காவுடைய பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53 வருடங்கள் வாழ்ந்த ஒரு மண். www.ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
acmyc.com.
அது மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, நல்லோர்கள் சஹாபாக்களுடைய அடக்கஸ்தலத்தில் சஹாபாக்களுடைய கபறுகளையும் தாங்கி இருக்கின்ற புனிதமான ஒரு மண். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கலாம் என்னையும் உங்களையும் நாளைய மறுமை நாளே அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்க போகிற இமாம் என்று, இமாம் எது என்று கேட்கின்ற போது நான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும், என்னுடைய இமாம் எனக்கு வழிகாட்டி, தொழிலுக்கு வழிகாட்டி, என்னுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டி, இந்த துறையில் எல்லாவற்றுக்கும் எனக்கு வழிகாட்டி குர்ஆன் என்று சொல்லியிருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மண் தான் மக்காவுடைய மண். குர்ஆன் இரண்டு பூமியில் இறக்கப்பட்டது, ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா. ஒரு சில குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மக்கியா வசனங்கள், இன்னும் சில குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மதனியா வசனங்கள். எனவே குர்ஆன் இறக்கப்பட்ட புனிதமான நகரங்களாக மக்கா மதீனா நகரம் இருக்கிறது. இந்த பெயரை நாங்கள் தனிமையிலே சொல்வதில்லை, அதிகமானவர்கள் இந்த பெயரை அல் மக்கா அல் முகர்ரமா அல் மதீனா அல் முனவரா என்று சிறப்பான பெயரை சொல்லித்தான் இந்த பெயரை பயன்படுத்துவார்கள். அந்த அளவு சிறப்பான பூமியாக மக்காவுடைய பூமி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு முஸ்லீம்களும் தொழுகின்ற போது முழு உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு கிபிலாவாக அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை தான் தந்திருக்கிறான். அந்த காபத்துல்லாவை சுமந்திருக்கிற மண்ணாக அந்த மக்காவுடைய மண் இருக்கிறது. அப்படியான ஒரு இடத்தை நோக்கித்தான் எங்களுடைய ஹஜ் யாத்திரைகள் செல்ல இருக்கிறார் என்பவர்களே. அது மாத்திரமல்ல, அந்த மக்காவுடைய பூமி இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த பூமி. ஹிஜ்ரத்துடைய கட்ட வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். அல்லாஹுடைய கட்டளை வரவில்லை என்றால் இங்கிருந்து நான் நகர்ந்திருக்க மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அன்பானவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததன் காரணமாக அங்கிருந்து கண்ணீர் வடித்தவர்களாக தான் பிறந்த மண்ணை, தான் வாழுகின்ற அந்த மண்ணை, 53 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கை கழிந்த அந்த மண்ணை, அந்த நாட்டை, அந்த மக்கா நகரை பெருமதியான ஒரு நகரமாக ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளத்திலே சுமந்ததால் அவருடைய கண்களால் கண்ணீர் கொட்டிய செய்தியை ஹதீஸுகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காபத்துல்லாவை அன்று வாழ்ந்த மன்னன் அழிப்பதற்காக அந்த ஆபிரஹாம் மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? காபத்துல்லாவை அழித்து விட்டால், காபத்துல்லாவை உடைத்து நொறுக்கி விட்டால் இஸ்லாம் மார்க்கத்தை அழித்து விடலாம், நாசமாக்கி விடலாம் என்று நினைத்தான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல்லாஹுடைய ஆலயத்தை, அல்லாஹ் அல்லாஹுடைய மஸ்ஜிதை பாதுகாப்பான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த ஆபிரஹாம் மன்னன் மாத்திரமல்ல, இதற்கு பின்னாலே எந்தெந்த மன்னர்கள், எந்தெந்த ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று, முஸ்லீம்களுடைய பள்ளிகளை தாக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு பாடமாக சூரத்துல் ஃபீல் என்ற ஒரு சூறாவையே அல்லாஹ் அழைக்கினான். அந்த சூரத்துல் ஃபீல் என்ன சொல்கிறது? அன்றைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மன்னன் தான் ஆபிரஹாம் மன்னன், இஸ்லாத்துக்கு எதிரான ஒருவன். கண்ணியமானவர்களே, அந்த மன்னன் நினைத்தான் காபத்துல்லாவை நொறுக்கி நாசமாக்கி விட்டால் இஸ்லாம் அழிந்துவிடும் என்று நினைத்தான். ஆனால் அது நடக்கவில்லை. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே நாயகமே, யானை படையினருக்கு என்ன நடந்தது என்று நீங்க பார்க்கலையா என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தொடர்ந்து அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை சொல்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜல் கைதஹும் ஃபீ தத்லீல். அவர்களுடைய சூழ்ச்சியை, அவர்கள் திட்டம் தீட்டியதை அல்லாஹ் தோல்வியில் முடிக்கவில்லையா? அவர்கள் நினைத்தார்கள் இந்த உலகத்திலே பிரமாண்டமான ஒரு படைப்பு தான் யானை படைப்பு, அந்த யானை படையை கொண்டு இந்த கபத்துல்லாவை அழித்து விடலாம் என்று அந்த மன்னன் நினைத்து அனுப்பினான். கண்ணியமானவர்களே, அந்த சூழ்ச்சி நடக்கவில்லை. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே தொடர்ந்து சொல்கிறான், وارسل عليهم طيرا ابابيل ترميهم بحجارة من سجيل. அல்லாஹ் சொல்கிறான், சின்ன பறவைகள் சூடேற்றப்பட்ட கற்களை அந்த படையின் மீது எரிந்தது. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுக்கு முடியும் அதே போன்ற ஒரு படைப்பை கொண்டு அதை அழிப்பதற்கு. அல்லாஹ்வுக்கும் உனையும் இதைவிட பிரம்மாண்டமான ஒரு படைப்பை உடனே படைத்து அல்லாஹ் குன் என்று சொன்னால் ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்து விடுவான் குன் என்ற வார்த்தையால் அல்லாஹ்வுக்கும் உனையும் அதைவிட பிரம்மாண்டமான ஒரு படைப்பை வைத்து அந்த பட்டாளத்தை அழித்துவிடு. ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. எங்களுடைய பாசைக்கு விளங்கக்கூடிய அமைப்பிலே சிட்டுக்குருவியை போன்ற மிக சிறிய பறவை சிட்டுக்குருவி சுமாராக கண்ணியமானவர்களே எங்களை விட ஒரு 100-150 அடிக்கு அப்பால் போனால் குருவி பறக்கிறது கூட விளங்காது. அந்த அளவு சிறிய ஒரு பறவை எங்களுடைய கண்ணுக்கு கூட புலம்படாத ஒரு சின்ன பறவை. அன்பானவர்களே அந்த பறவையுடைய தலை எந்த அளவு சிறியதாக இருக்கும், அந்த தலையில் இருக்கக்கூடிய சொண்டு எந்த அளவு சின்னது, அந்த சொண்டுக்குள்ளே இருக்கின்ற அந்த வாயிலே எடுக்கின்ற கல் எவ்வளவு சிறிய கல்லாக இருக்கும், அந்த கற்களை சூடேற்றப்பட்ட கற்களாக அந்த படை மீது வீச கண்ணியமானவர்கள் அல்லாஹ் இருதயிலே சொல்கிறான் அந்த கல்லுடைய சூடை தாங்க முடியாமல் அந்த கல்லுடைய அதாவது தாக்குதலை தாங்க முடியாமல் அந்த படைக்கு என்ன நடந்தது என்பதையும் அல்லாஹ் சொல்லி அந்த சூறாவை முடிக்கிறான். சப்பி துப்பிய வைக்கோலை போல அல்லாஹு தஆலா அந்த படையை ஆக்கினான் என்று சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹுவின் நிழலியார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு ஆடோ மாடோ அந்த வைக்கோலை சாப்பிட்டு விட்டு மலம் கழித்தால் அன்பானவர்களே அந்த வைக்கோலுடைய முகவரி இல்லாமல் அது அப்படியே முகவரி இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி சப்பி துப்பிய வைக்கோலை போன்று அல்லாஹ் அந்த படையை அழித்தான் என்று செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இந்த மக்காவுக்கு எதிராக யாரெல்லாம் வருகிறார்களோ, மக்காவுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் அந்த சூழ்ச்சியிலே வெல்லக்கூடியவன். அந்த சூழ்ச்சி நிச்சயமாக அந்த திட்டங்கள் ஒன்றும் நிச்சயமாக கை கூடாது என்ற செய்தியை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபீலிலே சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது போன்ற முக்கியமான ஒரு நகரம் தான் மதீனா நகரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடங்கள் மதீனாவில் வாழ்ந்தார். ஹிஜ்ரத்துக்கு பின்னால் 53வது வயதில் ஹிஜ்ரத் போகின்றார்கள். 53 வயதில் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63வது வயது வஃபாத் ஆகின்றார்கள். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் மதீனாவில் வாழ்கிறார்கள். கண்ணியமானவர்களே மதீனாவுடைய பூமி பெருமதியான பூமி, துவாவுக்குரிய பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சமூகத்துக்கு தஃவா பிரச்சாரத்தை பரகசியமாக மேற்கொண்ட ஒரு பூமி தான் மதீனாவுடைய பூமி. ஆரம்பத்திலே மதீனாவுடைய பெயர் யஸ்ரிபாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது மக்காவை விட்டு ஹிஜ்ரத் போனார்களோ அந்த நாளே அந்த அதாவது நகரத்தினுடைய பெயர் அந்த யஸ்ரிப் என்ற நகரத்துடைய பெயர் மதீனா அல் முனவ்வரா அல் மதீனா அல் முனவ்வராக பெயர் மாற்றப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போகின்ற போது அங்குள்ள சிறுவர்களை எல்லாம் மலைக்கு மேலே ஏற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை நல்ல வரவாக அஹ்லன் வஸஹலா நல்ல வரவாக வரட்டும் என்று ஒரு அதாவது பைத்தை பாடி வரவேற்றார்கள். தல அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தா. இந்த ஒரு பைத்தை படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வரவேற்கப்படுகிறார்கள். எங்களுக்கு ஒரு பிரகாசம் உதித்து விட்டது. அந்த பிரகாசத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்படுவது எங்களுக்கு கடமை என்ற கருத்துப்பட ஒரு நீண்ட பைத்தை அங்கே உள்ள சிறார்கள் எல்லாம் மலைக்கு மேலே ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கின்றார்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படி ஒரு பெருமதியான பூமி தான் மதீனாவுடைய பூமியாக இருக்குது. அது மாத்திரமல்ல மதீனாவுடைய பூமியிலே மதீனாவுடைய மண்ணிலே மிக பிரபலியமான மிகவும் பிரபலியமான ஒரு மையவாடி இருக்கிறது. அதுதான் ஜன்னத்துல் பகீன்னு சொல்லக்கூடிய மையவாடி. அந்த மையவாடியிலே முதலாவது அடக்கப்பட்ட நபித்தோர் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கண்ணியமான ஒரு ஏராளமான சஹாபாக்கள் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அது ஒரு பெருமதியான மண் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கே ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்கள் அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, இங்கு வானலை வாயிலாக டெலிவிஷன் மூலமாக அந்த காட்சிகளை பார்க்கின்றவர்களுடைய மனமே தாங்க முடியாமல் கண்ணீர் வடிக்கிறது என்றால் அந்த இடத்துக்கு போகின்றவர்கள் கண்ணீர் வடிக்காமல் வந்த வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு பெருமதிகளை சுமந்திருக்கிற ஒரு மண்ணாக அந்த மக்கா மதீனாவுடைய மண் இருக்குது அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல ஒரு இக்காமத்தில் நாடுகளிலே பல லட்சம் மக்களை ஒரே இடத்திலே ஒன்று கூட்டக்கூடிய ஒரு மண் தான் அந்த மக்கா மதீனாவுடைய மண். அது மாத்திரமல்ல, அரசனாக இருக்கலாம், குடிமகனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், வசதி வாய்ப்புள்ளவராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், சாதாரண ஒரு பாவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரே வெள்ளை ஆடையோடு இஹ்ராம் துணியோடு அங்கே ஒரே காட்சியிலே அங்கே காட்சி அளிப்பது அதாவது சக்கராத்துடைய சந்தர்ப்பம். அதுக்கு பின்னால் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கஃபன் துணி கனியமானவர்களை வெள்ளை துணி வெள்ளை துணியை கொண்டுதான் நாங்கள் கஃபன் செய்கிறோம். அந்த வெள்ளை துணி அங்கே அணிகின்ற போது இறுதி பயணத்திலே அல்லாஹு தஆலா எங்களுடைய இறுதி பயணத்தை நினைவுபடுத்துகின்றான். அது மாத்திரமல்ல, எத்தனையோ பேருக்கு அந்த ஹஜ்ஜுடைய பயணம் தௌபாவாக அமைந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. எனவே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்களோ சென்று வந்ததுக்கு பின் அவருடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையா மாற்றிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேற கூலியில் என்ன, சுவர்க்கத்தை தவிர அதுக்கு வேறு கூலியில்லை, சுவர்க்கம் தான் அதுக்கு கூலி என்றார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போய் அவருடைய ஹஜ்ஜே மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஹஜ்ஜுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை இன் முன்னால் உள்ள வாழ்க்கை மாதிரி அல்ல, ஹஜ்ஜுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை வித்தியாசமான முன்மாதிரியான சமூகம் தன்னை ஃபாலோ பண்ணுகின்ற போது தன்னிடத்தில் எந்த குறையும் காணாத முறையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற கருத்தை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போகின்றாரோ அந்த மனிதன் ஹஜ்ஜுக்கு போய் அந்த கடமைகளை நல்ல முறையிலே செய்துவிட்டு திரும்பினால் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிறான். அப்படியான ஒரு பெருமதி எதற்காக அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்காக? அப்படி அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பியதற்கு பின்னால் மீண்டும் பழைய நிலையிலே வாழ முடியாது. மீண்டும் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுவது, மக்களை ஏமாற்றுவது, நாங்கள் நினைத்த மாதிரி வாழ்வது, கண்ணியமானவர்கள் அந்த வேலைகளில் யாருக்கும் ஈடுபட முடியாது. ஹஜ்ஜே மப்ரூராக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியதாக, எங்களுடைய வாழ்க்கையை யாரு பார்த்தாலும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கின்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய அடையாளம் என்பதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த விடயங்களிலே மிக முக்கியமாக நினைவுபடுத்தி அந்த விடயங்களை அந்த மக்கா மதீனாவுடைய நகருக்கு போகக்கூடியவர்கள் அதனுடைய பெருமதியை உள்ளத்திலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே போய் வீண் பேச்சுக்களை பேசாதீர்கள், அங்கே போய் இறையச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத் فَمَنْ فَرَضَ فِيهِنَّ الْحَجَّ فَلَا رَفَثَ وَلَا فُسُوكَ وَلَا جِدَالَ فِي الْحَجِّ. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான், ஹஜ்ஜுக்கு என்று குறிப்பிட்ட சில மாதங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அங்கே போய் யாரெல்லாம் ஹஜ்ஜு கடமையாகிவிட்டதோ ஹஜ்ஜுக்காக செல்கின்றார்களோ அங்கு சென்று அவர்கள் வீண் பேச்சுக்களை பேசக்கூடாது, சச்சரவுகளை ஈடுபடக்கூடாது, வீணான விடயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் அந்த தொடர் குர்ஆனுடைய ஆயத்திலே இறுதியிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் இறுதியாக சொல்கிறான், நீங்க எவ்வளவுதான் கட்டுச்சாதனம் எடுத்துக்கொண்டாலும் மிக முக்கியமான ஒரு கட்டுச்சாதனமாக எடுக்க வேண்டியது கட்டுச்சாதனமாக நீங்கள் தக்வாவை எடுத்துக் கொள்ளுங்கள். கட்டுச்சாதனங்களே போக வேண்டிய அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்களே மிகவும் தேவையானது, மிகவும் தேவையான கட்டுச்சாதனம் இறையச்சம் என்றெல்லாம் சொல்கிறான். எனவே அன்பானவர்களே, இறையச்சம் இல்லாமல் ஹஜ் செய்தால் அந்த ஹஜ்ஜிலே நன்மை கிடையாது. இறையச்சம் இல்லாமல் ஹஜ் செய்தால் நன்மை கிடையாது மாத்திரமல்ல, நாங்கள் இறையச்சம் இல்லாமல் தொழுதாலும் அந்த தொழுகையிலே நலவுகள் நன்மைகள் கிடையாது. இறையச்சம் இல்லாமல் தர்மம் கொடுக்கலாம், அதுக்கு நலவு கிடையாது. இறையச்சம் இல்லாமல் நிர்வாகம் செய்யலாம், பொது வேலைகளில் ஈடுபடலாம், அன்பானவர்களே அதுக்கு நன்மை கிடையாது. இந்த உலகத்திலே பேரையும் புகழையும் நாம் எதிர்பார்ப்போம் என்றால் நிச்சயமாக அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். உலகம் முடிந்ததுக்கு பின்னால் அந்த பேரும் புகழும் அல்லாவிடத்திலே எங்களுக்கு வர வேண்டிய பேரும் புகழும் கிடைக்காது. இந்த உலகத்திலே பேரும் புகழும் இருக்க வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக மறுமையிலே கிடைக்காது. நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கைக்காக தயார் பண்ண வந்தவர்கள். எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது இந்த துனியாவிலே வாழ்வதற்காக அல்லாஹ் எங்களுக்கு எண்ணி தந்த மூச்சுகள், அல்லாஹ் எங்களுக்கு போட்ட ஆகாரம் முடிந்து விட்டால் நாங்கள் மௌத்தாகி விடுவோம். மௌத்தா போனதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அங்குள்ள வெற்றி தான் உண்மையான வெற்றி, அங்குள்ள தோல்விதான் உண்மையான தோல்வி. அன்பானவர்களே, அங்கு தோல்வியாகுவதை விட அங்கு வெற்றியாக வேண்டும், அங்கு வெற்றி அடைய வேண்டும், அங்கு எங்களுடைய வலதுகளிலே சான்றிதழ் கிடைக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கம் மின் ஸஹீஹின் மாத பிகைரி சகமின். அவர்கள் சொல்லுகின்றார்கள், எத்தனையோ ஆரோக்கியமாக இருந்த மனிதர்கள், எத்தனையோ ஆரோக்கியமாக இருந்த மனிதர்கள் எந்த நோயுமே இல்லாம, எந்த காரணம் இல்லாம திடீரென்று மௌத்தாகி விடுகிறார்கள். இன்றைக்கு பாக்குறோமா இல்லையா, ஊர்ல ஒரு நோயாளி இருப்பார், எங்களை ஸ்பீக்கர்ல ஒளிபரப்பில ஒருவர் மௌத்து என்று சொல்லிவிட்டால், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி என்று சொல்லுகின்ற போது நாங்கள் நினைப்போம் இன்னாருதான் சுகம் இல்ல, இன்னாருதான் மௌத்தா என்னும் என்று. கண்ணியமானவர்களே, அவர் இல்ல மௌத்து, நல்லா இருந்த ஒருவர், திரகாத்திரமான ஒருவர், வாலிப வயதில் இருந்திருக்கிற ஒருவர், இப்படியான வயதில மௌத்துகள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நானும் நீங்கள் மௌத்தாகின்ற போது அமல்களோடு கட்டுச்சாதனங்களோடு இறையச்சத்தோடு மௌத்தாக வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய மௌத்து நிச்சயமாக எங்களுக்கு சாதனையாக இருக்கும். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நிச்சயமாக எங்களை சுவர்க்கத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். எனவே அன்பானவர்களே, மிக முக்கியமாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய சில விடயங்களை நான் நினைவுபடுத்தினேன். அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்லாத இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய நீயத்தோடு இருக்கிறீர்கள், இன்ஷா அவசர அவசரமாக, அதாவது அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை தந்தால் நான் சென்று விடுவேன் என்ற நீயத்தோடு இருக்கிறோம். அன்பானவர்கள், எங்களுக்கு நிறைய அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள், அதுல மிக முக்கியமானதுதான், அதாவது அடுத்த வாரம் முதல் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 ஆரம்பமாகிறது. அந்த 10 நாட்கள் அமலுக்குரிய நாட்கள். அந்த 10 நாட்களை யாரும் வீணாக்கி விடாதீர்கள். அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள். அதிகமாக அந்த 9 நாட்கள் அரபாவுடைய நோன்பு வரைக்கும் துல்ஹிஜ்ஜா ஆரம்பத்திலிருந்து நோட்டுக்கொள்ளுங்கள். அதே போல எங்களுடைய விட்டு பிரிந்து யாரெல்லாம் மௌத்தாகி கபரிலே வாழ்கின்றார்களோ, அல்லது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, நோய் நிமிடம் இருக்கிறதா, பொருளாதார பிரச்சனை இருக்கிறதா, எல்லாவற்றையும் எல்லாவற்றிலே கையேந்ததற்கு ஒரு சந்தர்ப்பமாக அந்த நோன்பையும் அந்த குறிப்பிட்ட சில நாட்களையும் நிச்சயமாக ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் வரக்கூடிய காலங்களை வசந்த காலமாக நல்ல காலமாக ஆக்கி தருவான். அதே போன்று கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அந்த 10 நாட்கள் அமல் செய்வது ஒரு பகுதி. இன்ஷாஅல்லாஹ் அடுத்தடுத்த ஹுதுபாக்கள் அதை பற்றி நினைவுபடுத்துவார்கள் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக கண்ணியமானவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லாது இங்கு இருக்கக்கூடியவர்கள், அதாவது எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு தாய் தாப்பனை கொடுத்திருக்கிறான், தாய் தாப்பனுடைய ஹிதுமத்துகளை அதிகமாக ஈடுபடுங்கள், தாய் தாப்பன் அதிகமாக பார்த்துக் கொள்ளுங்கள், தாய் தாப்பனுடைய அன்போடு பாசத்தோடு வாழுங்கள். தாய் தாப்பருடைய அந்த பெற்றோருடைய அன்புல அல்லாஹுடைய அன்பு இருக்கிறது. தாய் தாப்பரை நீங்க கோபிச்சிட்டீங்களா, தாய் தாப்பருடைய மனதை உடைச்சிட்டீங்களா, நிச்சயமாக அல்லாஹும் உங்களோடு கோபித்து விடுவான். எனவே தாய் தாப்பன்ற திருப்தியோடு நீங்க வாழ்ந்து கொள்ளுங்க. தாய் தாப்பனுக்கு ஏசுவது என்ற ஒரு பாவம் இருக்கு, அது பெரும் பாவம். தாய் தாப்பனுக்கு ஏசுவது ஒரு பாவம், தாய் தாப்பனுக்கு ஏச்சி வாங்கி கொடுப்பதும் இன்னொரு பாவம். கண்ணியமான சில தாய் தாப்பனை நேரடியாக திட்டுவார்கள், இன்னும் சிலருடைய செயல்களால் திட்டை வாங்கி கொடுப்பார்கள். எது எப்படி திட்டை வாங்கி கொடுப்பது, சொல்லலாக அலைவசூர் ஹதீஸில் விளங்கப்படுத்தினார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய தகப்பனை ஏசுகிறான், உன்னுடைய வாப்பா இப்படி, உன்னுடைய உம்மா இப்படி என்று வாப்பா உம்மாவை இழுத்து ஏசினால், தாய் தாப்பனை இழுத்து ஏசினால், அவர் என்ன செய்வார், திரும்பி ரிட்டர்ன் இவருக்கு அதே மாதிரி இவருடைய தாயையும் தந்தையும் இழுத்து அவர் ஏசுவார். அன்பானவர், இதனால் அவர் அவருக்கு ஏச்சி வாங்கி கொடுக்கிறார். எனவே இப்படியான அவர்கள் அந்த 28 திகதி முதலாவது பயணத்திலே செல்ல இருக்கிறார்கள், அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பயணங்களை செல்ல இருக்கின்ற அவர்களுக்கு யா அல்லாஹ் எல்லா நிலைமைகளும் நீ சீராக்கி கொடுப்பாயாக, அல்லாஹ் அவருடைய பயணங்களை அபயமற்ற நல்ல ஒரு பயணமாக அவருடைய பயணங்களை ஆக்கி கொடுப்பாயாக, யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமை இலகுவாக, ஆரோக்கியமாக, தைரியமாக, உற்சாகமாக செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுத்துவாயாக, யா யா நாட்டு மக்களுக்கு துவா செய்யக்கூடிய நிலைமைகளையும் அவகாசங்களை அவர்களுக்கு கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் அந்த நாட்டில் இருக்கின்றார்களோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு போகாம அந்த நாட்டிலே நல்ல நெய்யத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஹஜ்ஜை வாழ்நாளே ஒரு தடவையா அந்த பரலான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த நாட்டிலே பொருளாதாரத்தை வளர்த்திடுவாயாக, பாதுகாத்திடுவாயாக. இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ள பிரஜைகளாக எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்துடுவாயாக. நல்ல இடத்திலே, நல்ல அதாவது விருப்பமான ஒரு நல்ல நாளிலே நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களை உயிரை நீ எடுத்துடுவாயாக. நாளை மறுமை நாள்ல நல்லோர்களை விட்டு எங்களை பிரித்து விடாத யா அல்லாஹ். நல்லோர்களோடு எங்களை சேர்த்து வையா அல்லாஹ். இஹ்லாஸ கொண்டு நாளை மறுமை நாள் எங்களை கண்ணியப்படுத்தி விடியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்களுக்கு தங்குமிடமாக ஆக்கி தந்து விடியா அல்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹவ்துல் கௌதர் என்ற நீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்தை நல்ல மௌத்தாக நல்ல முடிவாக ஆக்கிடுவாயாக. இந்த துவாவை தனிப்புறின் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வா ஆகிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.